Thank you, Sister Eubank.
சகோதரி யூபேங்கிற்கு நன்றி. அந்த அழகான பாட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரி பார்பரா ஸ்மித் செப்டம்பர் 13வது நாள் இறந்து போனார்கள். சகோதரி ஸ்மித் ஒத்தாசை சங்க தலைவராக பல வருஷம் சேவை செய்தார். இந்த சபையின் பெண்களை நான் இப்பொழுது பேசுவேன். என்னைத் தொடர்ந்து பாடற்குழு கேரி ஆன் என்ற பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு சகோதரி சில்வியா எச் ஆல்ரெட் பேசுவார். அதைத் தொடர்ந்து சகோதரி தாம்சன் பேசுவார். அதன் பிறகு நாம் அனைவரும் மோர் ஹோலினஸ் கிவ் மீ என்ற பாடலை பாடுவோம். திட்டத்தில் தங்களுடைய கடமைகளை புரிந்து கொள்ளும்படியாக பரலோக பிதாவின் குமாரத்திகளுக்கு இந்த கூட்டமானது வரமாக அமைந்துள்ளது. உங்களில் பலரை இந்த கடந்த வருடத்தில் சந்தித்துள்ளேன். உங்களின் கண்களை பார்த்ததிலும் கட்டி அணைத்ததிலும் சிரித்ததிலும் அழுததிலும் உங்களின் சந்தோஷம் துக்கம் மற்றும் வெற்றிகளை கேட்டதிலும் எனது இருதயம் தொடப்பட்டுள்ளது. உங்களை நமது பரலோக பிதா அறிந்துள்ளார். பரலோக பிதாவின் குமாரத்திகளாக உங்களின் நித்திய கடமைகளை நிறைவேற்ற தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்களுக்கு பெண் என்ற அடையாளம் சுவாபம் மற்றும் கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பங்கள் சமூகம் இந்த சபை மற்றும் இரட்சிப்பின் திட்டத்தின் வெற்றிக்கு உங்கள் விசுவாசம் தேவைப்படுகிறது. எனது அன்பான சகோதரிகளே, உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு தனிப்பட்ட பூலோக அனுபவத்தின் இடையே இருக்கிறோம். சமீபத்தில் நான் சந்தித்த இரண்டு சகோதரிகளின் வாழ்க்கைகள் எவ்வாறு சூழ்நிலைகளில் எப்படி விசுவாசமாக வாழ்வது என்று காட்டுகிறது. ஒரு சகோதரி பிரேசிலில் ஒரு அழகான வீட்டில் வசிக்கிறாள். அவளுடைய சிவப்பு செங்கல் வீடு மற்றும் சுற்றியுள்ள சிவப்பு செங்கல் வேலியானது வெளி உலகத்திலிருந்து ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. அவளுடைய அழகான குழந்தைகளுக்கு பிரைமரி பாடல்கள் பாட தெரிகிறது மற்றும் அவளுடைய வீட்டின் சுவர்களில் இரட்சகர் ஆலயங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் படங்கள் தொங்குகின்றன. அவளும் அவளுடைய கணவரும் தனிப்பட்ட தியாகங்கள் செய்ததன் மூலமாய் ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டுள்ளனர். தன்னுடைய பிள்ளைகள் உண்மையிலும் பிரகாசத்திலும் மற்றும் சுவிசேஷத்தின் பலத்தில் வளர்க்கும்படியாக தேவையான சக்திக்கும் ஆலோசனைக்காகவும் தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபிப்பதாக அவள் என்னிடம் கூறினாள். இன்னொரு சகோதரி தன்னம் தனியாக 80வது மாடியில் ஹாங்காங்கில் ஒரு சிறிய அபார்ட்மெண்டில் வாழ்கிறாள். அவளுக்கு சரீர கடினங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் குடும்பத்தில் அவள் மட்டுமேதான் சபையின் அங்கத்தினர். ஒரு சிறிய அறையில் அவளது வேதம் ஒத்தாசை சங்க புத்தகங்கள் மற்றும் வேறு சபை புத்தகங்களும் உள்ளன. அவள் ஆவி நிரம்பிய ஒரு இல்லத்தை அமைத்துள்ளாள் மற்றும் சபையில் எல்லோருக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறாள். மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் பல சகோதரிகள் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். சிலர் எப்பொழுதும் பசியில் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஏமாற்றங்கள் மற்றும் நம்பிக்கை துரோகத்தின் மத்தியில் விசுவாசமாக தொடர தினமும் தைரியம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிறபடியால் இவை அனைத்தும் போராட்டத்தின் அறிகுறியாயிருக்கிறது. பிந்திய கால பரிஸ்தவான் பெண்களின் சக்தி நோக்கம் மற்றும் நிலை குறித்து பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன. நாம் ஆண்களை விட குறைந்தவர்கள் என்றும் நாம் அன்பானவர்கள் ஆனால் அதிகம் தெரியாதவர்கள் என்றும் நாம் என்ன செய்தாலும் பரலோக பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் இவற்றில் சில கதைகள் உள்ளன. அப்போஸ்தலர் பேதுரு சொன்னது போல கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவித்துக் கொள்வார்கள். மார்மன் புத்தகம் விவரிக்கிறது, ஏனெனில் இதோ அந்நாளில் அவன் மனுபுத்திரர் இருதயங்களில் சினம் கொள்ள செய்து அவர்களை நன்மைக்கு விரோதமாய் கோபமடைய ஏவுவான். மேலும் மற்றவர்களை அவர் சாந்தப்படுத்தி ஆற்றி சியோனில் அனைத்தும் நலமே என்று சொல்லும்படியாக மாம்ச பாதுகாப்பிற்குள் போக வைப்பான். இவ்வாறாக பிசாசு அவர்களின் ஆத்மாக்களை ஏமாற்றி பத்திரமாக பாதாளத்திற்குள் அவர்களை நடத்தி செல்வான். சாக்கு போக்கு மற்றும் சபலம் வளர்ந்து வரும் இந்த காலங்களில் தேவனுடைய குமாரத்திகள் ஜபத்துடன் இல்லை என்றால் வேதாகமம் கூறுவது போல உணராத பெண்களாகவும் அபூர்வமான தேவன்களை வணங்குகிறவர்களாகவும் மாறிவிடுவார்கள்.
Daughters of God who are not watchful, prayerful, and inspired are increasingly at risk of becoming what the scriptures describe as silly women who worship.
சங்கடமாக உலகத்தின் புரட்டுகளினாலும் வாழ்க்கையின் கஷ்டங்களினாலும் பல சகோதரிகள் கதைகளை உண்மையாய் காட்டிலும் அதிகமாக நம்புகிறார்கள். இது ஜபம் செய்யாமலும் வேதாகமத்தை படிக்காமல் இருப்பதின் மூலமாக வெளிப்படுகிறது. இது சொற்களின் நாள் இல்லை, எச்சரிக்கையின் நாளாக இருக்கிறது என்று தேவனே கூறியுள்ளார். இந்த கொடிய காலங்களில் அவருடைய குமாரத்திகளை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு போதிக்கவும் அவர்களை குழுவாக அமைக்க தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்திற்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த குழுதான் ஒத்தாசை சங்கம் ஆகும். தேவனுடைய குமாரத்திகள் விசுவாசத்திலும் தனிப்பட்ட நீதியிலும் வளர்ந்து குடும்பங்களையும் இல்லங்களையும் உறுதிப்படுத்தி தேவையில் உள்ளவர்களை கண்டுபிடித்து உதவி செய்து இதன் மூலமாய் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களுக்கு தயார்படுத்துவதே ஒத்தாசை சங்கத்தின் நோக்கமாயிருக்கிறது. ஒத்தாசை சங்கமானது தேவனுடைய குமாரத்திகளை அவருடைய திட்டத்திற்கு தற்காப்பாக ஒன்று சேர்த்து அமைக்கிறது. விசுவாசமான பெண்களுக்கு ஒத்தாசை சங்கம் ஒரு திசைக்காட்டியாக வழிகாட்டியாகவும் அமைகிறது. மிக அதிகமான அளவில் தனிப்பட்ட வெளிப்பாடுகளை நீதியான பெண்கள் பெற்று கஷ்டங்களிலிருந்து வெளிவந்து தங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தும் குடும்பங்களை சக்திப்படுத்தியும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் இருக்கிறார்கள். உலகத்தின் இந்த ஆபத்தான காலங்களில் தேவனுடைய குமாரத்திகளுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று குறித்து சகோதரி ஆல்டர், சகோதரி தாம்சன் மற்றும் நான் ஜெபித்தும் தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையையும் கேட்டுள்ளோம். இதற்கு பதில் என்னவென்றால், சகோதரிகள் ஒத்தாசை சங்கத்தில் வரலாற்றை தெரிந்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதாகும். ஒத்தாசை சங்கத்தின் வரலாற்றை புரிந்து கொண்டால் பெண்களின் அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது. இதன்படியாக ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு அடுத்த வருடம் நமக்கு ஒரு புத்தகமாக கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்பினால் ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு என்சைன் மற்றும் லியோனாவில் முக்கியத்துவத்தை பெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த வரலாற்றின் தயாரிப்பு மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக அமைந்துள்ளது. ஒத்தாசை சங்கத்தின் ஞாயிறு கூட்டம் தூங்கும் சமயம் இல்லை என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் இதற்கு ஒரு மாபெரும் நோக்கத்தை கொண்டுள்ளார். தன்னுடைய மக்களை கட்டவும் அவர்களை ஆலயத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தயார் செய்யவும் ஒத்தாசை சங்கத்தை தேவன் அமைத்துள்ளார். அவருடைய குமாரத்திகளின் உதவியை தன்னுடைய ராஜ்யத்தை கட்டவும் சியோனின் இல்லங்களை சக்திப்படுத்தவும் கேட்டுள்ளார். தங்களுடைய அடையாளம், மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள உலகமெங்கும் நற்பெண்கள் மத்தியில் ஒரு பசி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் இருக்கிறோம் என்ற உறுதியை ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு படிக்கும் பொழுது பெற முடியும். நமது விசுவாசம் மற்றும் சேவை நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்ற அறிகுறியாக இருக்கிறது. ஜூலை 1830 சபையின் முதலாவது பெண் தலைவரான எம்மா ஸ்மித்திடம் தேவன் கூறுகிறார், என்னுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளுபவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் குமாரர் குமாரத்திகளாக இருப்பார்கள் என்று தேவன் கூறினார். ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு பரலோக பிதா தன்னுடைய குமாரத்திகளை அறிந்திருக்கிறார் என்று நமக்கு போதிக்கிறது. அவர்களை அவர் நேசிக்கிறார், அவர்களுக்கு தனிப்பட்ட கடமைகளை கொடுத்துள்ளார் மற்றும் தங்களுடைய பூலோக பிரயாணத்தில் அவர்களோடு பேசி வழிகாட்டியிருக்கிறார். மற்றும் ஒத்தாசை சங்க வரலாற்றில் எவ்வாறு விசுவாசமான ஆசாரியத்துவ தலைவர்கள் கூட சேர்ந்து பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. நித்திய ஜீவனை நாம் பெற எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்று வரலாறு நமக்கு போதிக்கிறது. ஒத்தாசை சங்கம் ஒரு அமைப்பாக சகோதரிகளின் சக்தியை சியோனின் கிளைகளிலும் இணைப்புகளிலும் அமைக்க கடமையை கொண்டுள்ளது. ஒத்தாசை சங்கத்தின் கூட்டணங்களின் மூலமாக, விசாரிப்பு போதகர்களின் ஊழியத்தின் மூலமாகவும் தேவனின் குமாரத்திகள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை குறித்தும் அவர்களின் கடமைகளை குறித்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒத்தாசை சங்க கூட்டத்தை குறித்து பல மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த மாற்றங்களை உலகமெங்கும் உள்ள கிளைகளிலும் பிணையங்களிலும் நாங்கள் மாற்றங்களை பார்த்தோம் என்று சந்தோஷமாக அறிவிக்கிறோம். ஒத்தாசை சங்கத்தின் வரலாற்றான நோக்கம் நிறைவு பெறுவதை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. ஒத்தாசை சங்கத்தின் கூட்டங்கள் இப்பொழுது ஒத்தாசை சங்க கூட்டங்கள் என்று அறிவிக்கப்படுவதன் மூலமாய் இக்கூட்டங்களின் முக்கியத்துவமும் அதிகரித்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் மற்றும் தனிப்பட்ட நீதி வளர்ச்சியையும் குடும்பங்களும் இல்லங்களும் சக்தி அமைய பெறுவதையும் ஒத்தாசை சங்க கூட்டங்களின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை சங்க கூட்டங்கள் விசாரிப்பு போதகம் மற்றும் இதர ஒத்தாசை சங்க வேலைகள் அனைத்தும் குறித்த கொள்கைகளின் அடிப்படை ஒத்தாசை சங்க வரலாற்றில் இருக்கிறது மற்றும் முதல் தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரட்சிப்பின் வேலையில் பங்கேற்பது ஒத்தாசை சங்கத்தின் கடமையாக எப்பொழுதுமே இருந்துள்ளது. சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே தினசரி சம்பவங்களுக்கு பதில் அளித்து வருகிறது. ஒத்தாசை சங்கத்திலிருந்து சகோதரிகள் ஆரம்ப வகுப்பு, இளம் பெண்கள் அமைப்பு, ஞாயிறு பள்ளி ஆகியவற்றில் அழைப்புகளை பெறுகிறார்கள். தனிப்பட்ட சேவை ஒவ்வொரு சகோதரியையும் வலுப்படுத்தி மற்றும் ஆயிரக்கணக்கான உண்மையான பெண்களின் சேவை நடவடிக்கைகள் அதனோடு சேர்ந்து இந்த உலகத்தின் கர்த்தருடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே சகோதரிகள் சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஊழிய அழைப்புகளை ஏற்றும் இளம் பெண்கள் மற்றும் குமாரர்களையும் ஊழியத்துக்கு செல்ல தயார் செய்தும் தங்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு சுவிசேஷத்தை பகிர்ந்தும் இருக்கிறார்கள். போதகர் ஜோசப் ஸ்மித் ஒத்தாசை சங்க கூட்டங்களில் சகோதரிகள் ஆலயத்துக்கு செல்ல எவ்வாறு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம். இன்றைக்கும் குடும்ப வரலாறு மற்றும் ஆலய பணி ஒத்தாசை சங்கத்தின் முக்கிய வேலையாக தொடர்கிறது. நமது வரலாறு வாய்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவையற்ற காரியங்களில் நமது பணத்தை வீணடிக்க மாட்டோம். ஒத்தாசை சங்கமானது இளம் பெண்களை அடக்கமாக இருக்கவும் திருமணமானவர்கள் தங்களின் கணவர்களை நேசிக்கவும் சொல்லிக் கொடுக்கிறது. ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு தேவையான காரியங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகமானவர்களாக இருக்கவும் நமக்கு போதிக்கிறது. வரலாறு முழுவதும் நாம் பார்க்கிறது என்னவென்றால், சகோதரிகள் பரிசுத்த ஆவியானவரை உபயோகிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் கடமைகளை குறித்து வெளிப்பாடு பெறுவார்கள். பலம் வாய்ந்த விசுவாசமான நோக்கம் கொண்ட பெண்களை பற்றிய ஆவி நிறைந்த கதையே ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு. கர்த்தரின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையின் அங்கமாய் ஒத்தாசை சங்கமானது 1070 நாடுகளில் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்மணிக்கும் கர்த்தருடைய சபையின் முக்கியமான கடமைகள் இருக்கிறது. இளம்பெண்கள் சபையின் குறிக்கோளாக ஆலயம் செல்லவும் வரப்போகும் கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அவர்களது வகுப்புகளில் படிக்கிறார்கள். ஒத்தாசை சங்கத்தில் அவர்கள் வரும் பொழுது தொடர்ந்து எவ்வாறு ஆலயத்தின் ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் விசுவாசம் மற்றும் தனிப்பட்ட நீதியாலும் குடும்பங்களையும் இல்லங்களையும் வலுப்படுத்துவதன் மூலமாயும் தேவையில் உள்ளவர்களை நாடி உதவி பெற முடியும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். சிறு பாராட்டுகள் கூட இல்லாமல் பல விசுவாசமான சகோதரிகள் இந்த வேலைகளை செய்கிறார்கள். நாம் நன்கொடைகளை ரகசியமாக செய்யும் பொழுது நமது பரமபிதா வெளிப்படையாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற தத்துவத்தில்தான் ஒத்தாசை சங்கம் நடந்து வருகிறது. ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு மற்றும் வேலையினால் நாம் உலகமெங்கும் உள்ள இளைய, முதிர்ந்த, பணக்கார, ஏழை, படித்த, படிக்காத மற்றும் தனியாக அல்லது திருமணமான திடமான தேவனுடைய குமாரத்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. வரலாற்றின் முக்கியத்துவம் அதன் தேதிகளிலோ, நேரங்களிலோ அல்லது இடங்களிலோ இல்லை. ஆனால் அது நமக்கு கொள்கைகளையும் நோக்கங்களையும் கற்றுக் கொடுத்து நாம் யார் என்றும் எதை செய்ய வேண்டுமென்றும் நம்மை சியோனின் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டுமென்றும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமென்றும் நம்மை உணர செய்கிறது. ஒத்தாசை சங்கம் ஒழுங்காக நடக்கப்படும் பொழுது பயம், சந்தேகம் மற்றும் சுயநலம் அகன்று விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு நிரம்பும். நாம் தேவனின் வேலையில் முன்னேறும் பொழுது ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு உலகமெங்கும் உள்ள விசுவாசமான சகோதரிகள் பலரால் தொடர்ந்து எழுதப்படும். கர்த்தர் இப்பொழுது உள்ள ஒத்தாசை சங்கத்தை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை மகிமையாக தயார் செய்து வருகிறார். பரமபிதா மற்றும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையை குறித்து நான் சாட்சி கூறுகிறேன். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக சுவிசேஷமும் நாம் யார் மற்றும் நமது நோக்கம் என்ன என்பவை மறுசபைக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.